நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, நவபாரத சிற்பி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களது பிறந்த நாள் இன்று. இந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த இனிய நாளில் நமது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி தனக்கு தெரிந்த சில செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் 14 சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம் என்று. இந்த நல்ல நாளில் ஜவஹர்லால் நேரு பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக வந்து இப்போ ஜவஹர்லால் நேருவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சாதாரணமாக என்னென்னா நம்ம குழந்தைய பிறக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தெரியறது கிடையாது. அறிவு வளர வளர சமுதாயத்தின் மீதான தொடர்பு ஏற்படுது. நம்ம நிறையா கற்றுக்குறோம் வாழ்க்கையில், கற்றுக்கிட்டு எப்படி வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக வாழ்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான். கடைசியில் வந்து சில மனிதர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிருப்பாங்க. அது அவங்களுக்குள்ளாரே வந்து ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற திறமைகள் அவங்களுக்கு கிடைத்த அந்த அரிய சில விஷயங்கள்லாம் வந்து அவர்களுக்குள்ளேயே வந்து புதைந்து போயிடும். அது வெளியிலேயே தெரியாமலே போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களோட வரலாறு நம்ம படிக்கிறப்ப சில ஒற்றுமை வந்து எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு பிடித்த விஷயத்தில், அதாவது எந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்குதோ அதையே வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க. இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து படிப்பு மேலே சுத்தமாக ஆர்வமே இல்லை, ஆனால் எனக்கு வந்து ஓவியம் வரைகிறது தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஆனால் என்னென்னா, சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே குறிப்பாக அம்மா அப்பா இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓவியம் வரைகிறத வந்து தொழிலாக அமைச்சிக்கிட்டோம்னா அதனால் வருமானம் வராது, வருமானம் வரல அப்படின்னா வாழ்க்கையை சிறப்பாக ஓட்ட முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஈவன் உங்களுக்கு நல்ல ஒரு திறமை இருந்தால் கூட யாருமே அதை அனுபவிக்க செய்யறது கிடையாது. மனதுக்கு விருப்பமான செயல்களை வந்து செய்கிறதுக்கு அனுமதிப்பது கிடையாது. இன்றைய சூழ்நிலை வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்கு. சமுதாயத்தில் மிக பெரிய லெவலில் வெற்றி அடைந்தவர்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப ஒரே ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குது எல்லாரோட வாழ்க்கையிலும், அது வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தாங்கள் விரும்பிய துறையை வந்து தேர்ந்தெடுத்தவர்கள் வந்து அந்த துறையில் வந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் சாதிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப ஜவஹர்லால் நேருவும் வந்து மொத்தமாக 74 வருடங்கள் வந்து வாழ்ந்தார் இந்த உலகத்தில். இன்றைக்கு வந்து இந்திய வரலாறை வந்து நீங்கள் எப்போ எழுதினாலும் ஜவஹர்லால் நேருங்கிற ஒரு ஆளுமையை வந்து நீங்கள் விட்டுட்டு எழுத முடியாது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கார். இது வந்து ஒரு தனி மனிதனாக நான் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம ஜவஹர்லால் நேரோட வாழ்க்கை வரலாறு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மிகச்சிறந்த செல்வந்தர் குடும்பத்தில் வந்து அவர் பிறந்தார். அவங்க அப்பா வந்து அந்த காலத்திலேயே வந்து வழக்கறிஞர் தொழிலில் வந்து மிகவும் வெற்றிகரமாக தொழில் செய்து பணம் ஈட்டி கொண்டிருந்த காலம். அதனால் வந்து ஜவஹர்லால் நேரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவே ஆல்ரெடி ரொம்ப பணக்காரங்க. அவர் பிறக்கிறப்பயே செல்வ செழிப்பான ஒரு நிலையில் தான் இருந்தார். சின்ன வயசுலேருந்தே அவரை ஒரு பொக்கிசம் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. காண கிடைக்காது அரிய பொருள், வெரி ப்ரீசியஸ் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து பிறந்ததுலேருந்தே அந்த ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்த்தாங்க. அதனால் என்னென்னா, அவருக்கு வந்து தான் நினைத்ததை விட 100 மடங்கு அதிகமாக தான் கிடச்சிது. இப்போ வந்து அவருக்கு வந்து கல்வி வேணும் அப்படின்னு அவர் நினைக்கவே தேவையில்லை. அவங்க அப்பாவே வந்து பார்த்து பார்த்து செஞ்சார் எல்லாத்தையும். பையன் வந்து செல்வ செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கிற பையன் வந்து எந்த விதத்துலேயும் ஒரு சிரமத்தை வந்து அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுனால ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் கல்வியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அவருக்கு நினைத்ததை விட அதிகமாகவே அவருக்கு வந்து கிடைக்கப்பட்டன. அதனால் என்னென்னா, இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பாதையிலேயே வளர்க்கப்பட்டிருக்கார். சின்ன வயசுலேருந்தே நிறைய நூல் படிக்கக்கூடிய பயிற்சியை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலேயே. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நூல் படிக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு ஏற்பட்டதுலேருந்து அவர் வந்து தேடி தேடி அதிகமாக நூல்களை படிக்க ஆரம்பித்தார். குறிப்பாக வந்து நூல்கள் படிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்ததுனால சமுதாயத்தின் மீதியான பார்வை வந்து அவருக்கு வந்து வேறு விதமாக தோன்றினது. குறிப்பாக வந்து சின்ன வயசில் கரிபால்டியோட புஸ்தகங்கள், அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர், அவரோட புஸ்தகங்களை வந்து படித்து அதன் மீது லயித்து போயிட்டார் அவர். அதனால் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவருக்கு வந்து சமுதாயத்தின் மேலே ஒரு பார்வை இருந்துகிட்டே இருந்தது சின்ன வயசுலேருந்தே. சரி, அது வந்து ஒரு இயற்கையாகவே அவருக்குள்ளார வந்தது தான். ஏன்னா வீட்லேயே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வளர்க்குறீங்க, அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து அடுத்தவங்களோட பிரச்சனையோ சமுதாயத்தை பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ளார நடந்த செயலாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கல்லூரி படிப்புலாம் வந்து வெளிநாட்டில் வந்து படிக்கிறாரு. இளமை காலத்திலேயே வந்து அவங்களுக்கு கல்வி வந்து வீட்டிலே வந்து சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ஆசிரியர் நியமித்து வீட்டிலேயே கல்வி பயின்றாங்க. அப்புறம் அந்த ஆசிரியர் இறந்ததுக்கப்புறம் கல்வி தொடர்கிறதுக்காக அவங்க அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு, சமுதாயத்தில் பெரிய நிலையில் வரணும், நம்மளோட இன்னும் 100 மடங்கு அதிகமாக பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அவருக்கு, அவங்க அப்பாவுக்கு. அதனால் என்னாச்சுன்னா, அவர் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து அங்கே ஃபஸ்ட்டு வந்து ட்ரினிட்டி காலேஜ் லண்டனில் இருக்கிறது, ஆக்சுவலாக லண்டன் காலேஜில் வந்து போய் படிக்கிறப்ப அவருக்கு வந்து இயற்கை அறிவியல் தான் முதல்ல படிக்கிறாரு. அவர் படிக்கிறப்ப அவருக்கு வந்து நாட்டம் வந்து சட்டம் இல்லை, ஆனால் அரசியல் மீது அவருக்கு நாட்டம் இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க அப்பாவோட வற்புறுத்தின் பேரில் அவர் மறுபடியும் சட்டம் பயின்றுருக்காரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து சட்டம் பயின்றுட்டு அதுக்கப்புறம் 1912 வந்து மறுபடியும் இங்கே வந்துடுறார், இந்தியாவுக்கு வந்துடுறார் எல்லாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் 1916 வந்து லக்னோவில் வந்து ஒரு மீட்டிங்கு, காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்குது காந்தி இதில், அதில் வந்து இவங்க அப்பாவோட சேர்ந்து அந்த மாநாடை போய் அட்டன் பண்ணுறார். அட்டன் பண்ணுறப்ப தான் முத முதல் காந்தியை வந்து சந்திக்கிறார். அதுக்கப்புறம் 1919 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த சமயம், 1916 வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அரசியலில் வந்து பிரவேசிக்க தொடங்கிட்டார். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தீவிர அரசியல்லாம் கிடையாது, அவருக்கு வந்து என்னென்னா காந்திஜி மேலே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு வந்தது. அதனால் சில விஷயங்களில் முரண்பாடாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு வந்து காந்திஜி வந்து சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அவர் வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டார். ஜாலியன் வாலாபாய் படுகொலை நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் சார்பாக வந்து அந்த இடத்த நேரில் சென்று ஆய்வு செய்து ஒரு அறிக்கை தயார் செய்து சமர்ப்பிக்கிற அந்த வேலையை வந்து இவர் எடுத்துக்கிட்டார், சிரமம் மேற்கொண்டு எடுத்துக்கிட்டாரு. காந்திஜியும் இவரை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப சிரமம் மேற்கொண்டு நேரடி கள ஆய்வுலேயே ஈடுபட்டு பாதிப்புக்குள்ளானவர்களை சந்தித்து அவர் வந்து அந்த அறிக்கையை தயார் செய்து சமர்ப்பிக்கிறாங்க. அதுலேருந்து தெரியுது வந்து இழப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, இது வந்து மக்கள் மேலே எந்தவித ஒரு தவறும் கிடையாது, ஜென்ரல் டயர் அவரோட கொடூரமான ஒரு செயலுங்கிறத உலகுக்கு வந்து இவர் மூலியமாக எடுத்து சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 1920 வந்து காந்திஜியோட ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முதல் முதலாக சிறைவாசம் செல்கிறாரு. மொத்தமாக நேரு வந்து 9 வருடங்கள் சிறைவாசம் அனுபவிச்சார். அவரோட வாழ்க்கையில் வந்து சுதந்திர போராட்டத்திற்காக 9 வருடங்கள் வந்து சிறைவாசம் வந்து அனுபவித்திருக்கார். 9 வருஷம்னா பார்த்தீங்களேன், அது வந்து ஒரு குறுகிய கால இடைவெளி கிடையாது. ஜவஹர்லால் நேருக்கு வந்து படிக்கிற பழக்கம் அதிகமாக இருந்ததுனால அவரோட சிந்தனை ஆற்றல் வந்து பல்வேறு விதங்களில் வந்து பரிணமிச்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து சோசியலிச கருத்துக்களில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது, கம்யூனிஸ்டில் வந்து அந்தளவுக்கு அவருக்கு ஈடுபாடு கிடையாது. அவருக்கு வந்து ரஷ்யா நாட்டு மேலே ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. இவரோட செயல்கள் மூலமாக மிக விரைவிலேயே காந்திஜியின் மனதில் வந்து இடை பிடிச்சிட்டார் இவர். செல்வ செழிப்பில் வளர்ந்த ஒரு நபர் இவர். இருந்தாலும் ஒரு ஏழைகளோட பிரச்சனையை கருதி இந்தியா விடுதலை ஆகணுங்கிற ஒரு சீரிய எண்ணத்தோடு வந்து காந்திஜியோட மனசில் வந்து இடத்தை பிடித்ததுனால தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தின் போது எல்லா செயல்களும் அவர் வழியை பின்பற்றியே இவர் நடந்துட்டு வந்திருந்தார். இருந்தாலும் அப்பப்போ வந்து இவர் கொள்கைகள் வந்து சில இடத்துல வந்து முரண்பாடாக இருந்ததுனாலும் வந்து காந்திஜிக்கு வந்து இவரோட அந்த ஆற்றல் இவரோட திறமையின் மீது நம்பிக்கை இருந்ததுனால அந்த சின்ன சின்ன கோபங்களும் வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால அவரை வந்து விட்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து அவர் நினைக்கல. புஸ்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம், அப்புறம் அவர் சுயசரிதையே வந்து ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்காரு. அவர் இன்னும் நிறைய சொல்லலாம், புஸ்தகங்கள் தான் பார்த்தீங்க இன்னைக்குன்னா பெரிய ஒரு ஆவணமாக இருக்கிறது. இது எதை காட்டுது அப்படின்னா எழுத்தாளராகவும் அவர் வந்து பரிணமித்திருக்காங்கிறத தான் நம்ம காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மனைவி கமலா கவுலுங்கிறவங்க வந்து காஷ்மீருக்கு சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து 16 வயதாக இருக்கிறப்ப நேரு வந்து திருமணம் நடக்குது. மொத்தமாக 20 வருடங்கள் வந்து குடும்ப வாழ்க்கை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து புற்றுநோய் கேன்சர் அந்த வியாதி வந்ததுனால அவங்க 1936 இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொது வாழ்க்கையில் அவர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டதுனால வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கல்யாணமான ஒரு இடத்துலேயே வந்து இந்திரா பிரஜயதர்ஷின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை தான். மோதிலால் நேரு எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து பாசமாக வளர்த்தாங்களோ அதை விட பாசம் வந்து நேருக்கு வந்து இந்திரா மேலே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபெரோஸ் காந்தியை வந்து இந்திரா கல்யாணம் செஞ்சதுனால இந்திரா பிரஜயதர்ஷினியாக இருந்தவங்க வந்து இந்திரா காந்தி என்று அழைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் நேருஜி இறக்கிற வரைக்கும் அவங்களோட சகோதரி வந்து விஜயலட்சுமி பண்டிட் அப்படி சொல்லிட்டு அவங்களோடையும் இந்திரா இவங்களோட தான் வந்து கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. சுதந்திரம் 1947 வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்தது, 1947. அதுலேருந்து அவர் இறக்கிற வரைக்கும் நம்மளோட இந்திய நாட்டின் பிரதம மந்திரியாக வந்து இருந்தார் மொத்தம் 17 ஆண்டுகள். இந்த 17 ஆண்டுகள் தான் வந்து நம்மளுக்கு வந்து அடித்தளம் அமைக்கப்பட்டது. என்ன அதுன்னா வெள்ளையர்கள் நம்மள்ட்ட நாட்டை ஒப்படைக்கிறப்ப நம்மள்ட இருந்த வளங்களை வந்து எடுக்கிறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து பெரிய வளர்ச்சியெல்லாம் கிடையாது. பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து படிப்பறிவே கிடையாது. ஒரு இயலாமை, அறியாமை, அப்புறம் வந்து ஏழ்மை, இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இருந்தாங்க. அப்போ இதை வந்து வளர்ச்சி பாதையில் வந்து நோக்கி எடுத்துகிட்டு போகணும். ஏதாச்சும் ஒரு திறமையான ஒரு நபர்கள்ட்ட அந்த நாட்டோட நிர்வாக திறமையை கொடுத்தா தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறப்ப உடனேயே வந்து முன்மொழியப்பட்ட பெயர் யார் இருந்ததுன்னா இவர் தான். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு படிப்பறிவு, புஸ்தகம் எப்போ பார்த்தாலும் கையில் புஸ்தகம் வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு இது, பரந்துபட்ட அறிவு வந்து அவருக்கு இருந்ததுனால எல்லா விஷயத்துகளையும் ஒரு பகுத்தாய்வு செய்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு திறமை வந்து ஜவஹர்லால் நேருகிட்ட இருந்தது. இப்போ அவங்கள்ட்ட கொடுக்குறப்ப தொழில்துறை, கல்வி, விவசாயம், இந்த மாதிரி என்னென்ன நம்மளுக்கு தேவையோ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அடித்தளம் அமைத்து கொடுத்தாருங்க தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து இந்திய நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அடித்தளம் தான் காரணம். அதற்கு வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து முக்கிய காரணம்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து கல்வி நிலையங்கள்லாம் வந்து அதிகமாக திறந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தனி மனிதனுக்கு கல்வி கொடுத்தா தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வளரும், சமுதாயத்தினை வந்து அவனை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஆயுதமாக கல்வி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறப்ப அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது நிறையா எடுக்கப்பட்டது. மேலாண்மை படிப்புக்கு வந்து ஐஏஎம் தொடங்கப்பட்டது. அப்புறம் என்ஐடி, என்ஐடினா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தேசிய லெவலில் வந்து கல்வி நிறுவனம் பொறியியல் துறை படிப்புக்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறியியல் படிப்பை வந்து உலக தரத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நோக்கமாக கொண்டு ஐஐடி, இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள்லாம் வந்து நேருவோட சிந்தனையின் மூலமாக உருவானது தான். இன்றைக்கு அதனோட வளர்ச்சி வந்து கண்கூடாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நிறுவனங்களில் படிச்சுட்டு வெளியில் வர ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாட்டோட வளர்ச்சியில் பெரும்பங்கு வந்து இந்த நிறுவனங்களில் படித்து வெளியில் வரவங்களோட சிந்தனையும் செயலும் வந்து நிறைய பங்களிக்குது. அதுக்கப்புறம் கல்வித்துறையில் நிறைய செஞ்சார். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கண்டிப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா விமர்சனங்கள் வந்து அதிகமாக வைக்கப்பட்டது. நம்ம வந்து இந்தியா ஏழை நாடாக இருக்கிறப்ப ஏழைகளை வந்து முன்னேற்ற பாதையில் நம்ம கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம வந்து அதிகமாக செலவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட நோக்கமும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இவர் என்ன செஞ்சார்னா செயற்கைக்கோள் தொழில்நுட்பம், வான்வெளி ஆராய்ச்சிக்கும் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து தைரியமாக அந்த முயற்சிகளை வந்து முன்னெடுத்து சென்றார். அப்போ வந்து விமர்சனங்கள்லாம் அதிகமாக வைக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து அதனோட பயனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கலேன், இன்றைக்கி வந்து தகவல் தொடர்பில் வந்து இந்தியாவும் ஒரு முன்னணி நாடாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இன்றைக்கி செல்ஃபோன் தொழில்நுட்பத்தையே நம்ம சொல்லலாம். ஒரு காலத்தில் செல்ஃபோன் வந்து எந்த நிலையில் இருந்தது, இன்றைக்கி அதனோட பரிணாமம் என்ன, அதுக்கப்புறம் தகவல் தொடர்புகளாம் எப்படி நடந்துகிட்ருக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட செயற்கைக்கோள் ஆராய்ச்சியின் விளைவுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பாக வந்து நேரு இருந்ததுங்கிறது மிக முக்கியமான செய்தியாக நான் நினைக்கிறேன். எல்லா தலைவர்களும் வந்து ஒரு நல்ல அடித்தளம் அமைத்து கொடுத்து முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளோட வாழ்க்கை முறைகள்லாம் வந்து அவர்கள் நினைத்த அவர்கள் மேற்கொண்ட ஒரு தவம் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள்லாம் வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு வச்சிங்களேன், தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து ஒரு சமுதாய பார்வையோடு பேசினா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படத்துக்கு யார் வந்து இசையமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அதிகமாக மதிப்பு கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாகவே வந்து அவர்களுக்குள்ளே திணிக்கப்பட்டு ஒரு மலுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கும். இது வந்து இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். நாம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களில் வந்து குறிப்பாக வந்து பண்டிட் நேரு, பண்டிட்ங்கிறது வந்து ஒரு நிறைய விஷயங்கள் படித்தவருங்கிறதுனால அவருக்கு பண்டிட்ங்கிற ஒரு சிறப்பு மரியாதை கொடுத்து பண்டிட் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து இளைஞர்கள் மேலேயும் குறிப்பாக குழந்தைகள் மேலேயும் ரொம்ப அன்பு செலுத்தினார். ஏன் அப்படின்னா, வருங்காலம் வந்து அவங்க கையில் தான் வந்து இருக்குது. ஏன்னா அவரே ஒரு உதாரணம் தான், சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி வளர்க்கப்பட்டார் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அவ்வளோ ஆற்றலாக சிந்திக்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்க இந்திரா காந்தி அவர்களையும் நல்ல ஒரு திறமை மிக்க ஒரு ஆளுமையாக தான் வந்து அவர் உருவாக்குனார். அப்போ வருங்காலம் வந்து இளைஞர் கையில் இருக்கிறப்ப இளைஞர்களை நம்பி தான் நம்மளோட இந்தியாவே இருக்குங்கிறத சிந்தித்து அவர்கள் முன்னேற்றத்துக்கான என்ன வழிகள் அப்படின்றது தான் சொன்னாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால தான் அவரோட பிறந்த நாளே வந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே கல்வி சாலைகள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு வியாபார நோக்கில் வந்து செயல்பட்டுருக்காங்க. பெரும்பாலான இடத்துல அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு கல்வி சூழலில் வந்து வளர்க்கப்படுற குழந்தைக்கு வந்து அவ்வளோ வீரியமாக செயல்பட முடியுமாங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். இது வருத்தப்படக்கூடிய ஒன்று. இதுக்கு மாற்றம் வர்றதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெல்ல தெளிவாக புரியும்படி இளைய சமுதாயத்தினருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுக்குறதுங்கிறது வந்து பாடம் நடத்துறது கிடையாது, அதை வந்து புரிய வைக்கணும். ஒரு காலத்தில் வந்து இப்படிலாம் இருந்திருக்காங்க, உங்களோட வாழ்க்கையே இதை அர்ப்பணித்ததுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ தூரம் இந்த சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு நல்ல முறையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால் இந்த ஒரு நல்ல நாளில் வந்து இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். நினைத்து பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து செயலில் வந்து நம்ம செய்யணும். அப்படி செயலில் செஞ்சால் தான் வந்து இப்போது ஜவஹர்லால் நேரு மாணியான அந்த ஆளுமை வந்து வெளிப்படும். சிந்தித்து நம்ம நம்மளுக்குள்ளறையே வைக்காமல் அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் கண்ட கனவு வந்து நிறைவேறதுக்கு அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும்.
இதுவரை நவபாரத சிற்பி பண்டிட் ஜவஹர்லால் நேருவை பற்றிய சில செய்திகளை கேட்டோம். இந்த செய்திகளை நமக்காக கூறியவர் நமது பல்கலைக்கழக வேளாண் பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.